நம்முடைய நாமம் சபையிலே உயர்ந்திருப்பதாக.
ஆமாண்டவரே,
நம்முடைய நாமம் உடைய பரிசுத்த சபையிலே எழுந்திருப்பதாக.
ஆமென்.
சமூகத்திலே உன்னதத்திலே அது உயர்ந்திருப்பதாக. உங்களை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஐயா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என்ன ஒரு விசை தேவனுக்கு. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆயிரம் நாட்களை பாட்டிலும் அவருடைய சமூகம் நமக்கு மேன்மையானது. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பாட்டிலும் தேவ சமூகம் நமக்கு மேன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அருமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எல்லாரும் நேரத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறபடியினால் நாம் கடந்து செல்லுவோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கெழுதின நிருபம் நாலாவது அதிகாரம். எபேசியருக்கெழுதின நிருபம் நாலாவது அதிகாரம். கடந்த முறை நான் இந்த பக்கத்திலிருந்து நம்முடைய செய்தியை பேசினேன். இதை தொடர்ந்து நான் பெந்தகோஸ்தே நாளிலே கொடுத்த அந்த செய்தியோடு இணைக்க விரும்புகிறேன். 25வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எபேசியர் நாலாவது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் புறருடனே மெய்ய பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளில் அன்று கர்த்தருடைய ஆவியானவர் ஜீவ நதியாகவும் அக்னியாகவும் காற்றாகவும் இருக்கிறார் என்ற தலைமையிலே நான் பேசி அந்த நாளிலே கடந்து சென்றிருந்தேன். கடந்த முறை நான் பேசுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு புத்திமதியாக சொல்லிய ஒரு சில வார்த்தைகளை இந்த பகுதியில் இருந்து நாம் கேட்டோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரின் கடைசி பக்கத்தில் எழுதுகிற பொழுது, அன்றையும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறார். நீ தேவனை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாவத்துக்கு மனம் திரும்பி அவருக்கு முன்பாக நிற்கிற பொழுது அவர் நமக்காக மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்பது வேதத்தின் சத்தியமாகும். ஆனால் அவர் நமக்குள்ளே இருப்பதும் அவர் நமக்குள்ளே இல்லாதிருப்பதும் நம்முடைய கரத்தில் இருக்கிறதாகும். ஹல்லேலூயா. தேவாவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டார் என்ற அந்த தலைமையிலே நம் கிறிஸ்தோ வாழ்க்கையை ஓட்டாதிருப்போமாக. ஹல்லேலூயா. நான் நன்மையை கருதி பேசுகிறேன், நான் சிந்தித்து பேசுகிறேன், நான் யோசித்து பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அமர்ந்திருக்கிற பொழுது நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சுக்கள் யாவும் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய மகத்தான கடமையாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் என்னும் ஒரு செய்தி என்னுடைய உள்ளத்தில் இருந்தது, வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகையினாலே அவர் வரும் வரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நிலை நிற்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நம் சபையிலே இருந்தவர்கள் இன்னைக்கு சபையில் இல்லை. நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் யோசித்தேன். ஆண்டவரே, அநேகர் சபையை விட்டு ஓடி போனார்கள். இன்னைக்கு எங்கேயோ நிற்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள், என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஞானம் யோசித்து சிந்தியாமல் எடுக்கிற முடிவுகள்ல ஏற்படுகிற பிரதிபலன்கள் இவைகளாகும். முடிவு பரியந்தம் நாம் நிற்க வேண்டும். அவர் வரும் வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனோடு போக முடியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். வஞ்சிக்கப்படாதபடிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாதருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் உனக்கும் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து சென்று கொடுத்த சொத்து என்னவென்று, அது கர்த்தருடைய ஆவியானவர். அவரை நாம் எவ்வளவுக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அபிஷேகத்தை பெறுகிறோம், அடுத்த நாள் அபிஷேகம் முடிந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்துக்குள்ளே நாம் வழிநடத்தப்படுகிறோம், அடுத்த நாள் அதை முடிந்து விடுகிறது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பது, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது போல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொல்லி யாரும் நினைத்து விடாதருங்க. வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது போல தேவாவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொல்லி யாரும் நினைத்து விடாதருங்க. அவரை துக்கப்படுத்தாத வண்ணத்திலே அவர் உனக்கு முன்பாக நிற்பார். வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று சத்துரு வெள்ளம் போல வருகிறது கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முன்பாக நின்று என்ன செய்வாராம்? யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருப்பது என்னுடைய உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அதை தொடர்ந்து வாசிங்கள்.
சகலவிதமான கசப்பும்
கோபமும்
மூர்க்கமும்
கூக்குரலும்
பூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது
இவைகள் இருந்தால் தேவாவியானவர் துக்கப்படுவார். ஒரு மனுஷர் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிவிட்டால் துக்கப்படுவார்கள். என்னை அப்படி பேசிவிட்டார்கள். அதனால் அதை குறித்து நாம் துக்கப்படுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பொழுது சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாம் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வருகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற இந்த காரியங்கள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். இந்த காலமே ஒரு வசனத்தை வாசித்தேன், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஹல்லேலூயா. அதை மறைக்கிறவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பாக அனுதினமும் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தாவே தன் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். எனக்கு தெரியாது உங்களுடைய அனுபவம் எவ்வளவு சொல்லியும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய அனுபவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் உள்ளம் என்னோடு பேசுகிற அனுபவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தீண்டி என்னோடு பேசுகிற நாட்கள் இன்றைக்கும் என் கனவில் என் நினைவில் இருக்கிறது. ஆனால் அவர் பேசுகிற பொழுது நான் செவி கொடுக்காமல் போகிற பொழுது அந்த பேச்சுக்கள் என்னை விட்டு அகன்று போன தருணங்களும் என்னிடத்தில் இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகிறதா? தேவன் என்னோடு பேசிய நாட்களை நான் புறக்கணித்த நேரங்கள் இருக்கிறது, தள்ளிவிட்ட நேரங்கள் இருக்கிறது, தேவாவியானவர் நம்மளோடு போராடின நேரங்கள் இருக்கிறது. அது எல்லாம் ஏதோ தான் ஒன்று சொல்லி கணக்கு வைத்து நாம் தேவாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது. தேவாவியானவர் நமக்குள்ளே இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது ஏராளமானவைகள். அவரை துக்கப்படுத்தாத படிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாய் மனதுருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து வருகிற பொழுது நான் கர்த்தருடைய ஆவியானவரோடு அவருக்கு முன்பாக நான் நிற்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனோடு நான் அவருக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கற்பித்து தந்தவைகளின்படி வாழ்ந்து அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆகையினால் அவரை நாம் துக்கப்படுத்த விரும்பவில்லை. ஹலலுயா, அவரை நாம் துக்கப்படுத்த விரும்பவில்லை. ஹலலுயா. ஆகையினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தேவனுடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் வாழுவதற்கு நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் நம் உள்ளத்திலே பல தடவை பேசியும் நாம் புறக்கணித்த தருணங்கள் எத்தனை? நன்கு தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. எத்தனை? ஒரு தடவையுமே இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும், ஆண்டவர் நம்மளோடு, நான் நம்முடைய நாட்களிலே ஆண்டவர் என்னோடு பேசுகிறதை உணர்ந்தும் செயல்படாமல் இருந்த நாட்கள் இருக்கிறது. கர்த்தரே அறிவார், தேவனவை அறிவார். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாயிருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றிலையும், நம்முடைய தீய செயல்கள், தீய நோக்கங்கள், வேதம் சொல்லுகிறது தீய நோக்கம் பாவம். ஹல்லேலூயா. நாங்கள் யோசிக்கிற விதத்தில் இருக்கிறது அது பாவமா இல்லையான்னு சொல்லி நாம தீய நோக்கத்தில் செயல்பட்டால் தேவாவியானவர் நமக்குள்ள இருக்க முடியாது, அவர் நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டுமே. ஆனால் நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும், சிந்தனைகள் சரியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோக்கங்களும் சிந்தனைகளும் பாவமாக மாறிவிடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர், நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது அநேக காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், ஒரு சிலர் விழுந்து போய் விடுகிறார்கள், ஒரு சிலர் நடுங்கிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த விதத்தில் தான் தேவ ஆவியானவர் போகிற பொழுதும் சொல்லிவிட்டு போவார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். வேதத்தில் அதற்கு ஆதாரங்கள் இல்லை, வேதத்தில் அதற்கு ஆதாரங்கள் இல்லை. அவர் போய்விடுவார், அவர் போய்விடுவார். அவர் வருகிற பொழுதுதான் கேட்பார், போகிற பொழுது கேட்க மாட்டார். அவர் போய்விடுவார். நான் என்ன கேட்கிறேன், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறோம், அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவ ஆவியானவரை நீ நிறைக்க வேண்டும், என் குடும்பத்தை நிறைக்க வேண்டும். ஆனால் அதே அபிஷேகம், அதே ஆவியானவர் நமக்குள்ள நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? பாத்திரத்தில் ஓட்டை வைத்துக் கொண்டு தேவ அபிஷேகத்தை பெறக்கூடாது, அது ஒழுகிவிடும். வீட்டை போறதுக்கு முதல்ல ஒழுகிவிடும். அதை பாதுகாக்க வேண்டும், அதை நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி? நம் பேச்சிலே, நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள்ல அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவரை நாம் துக்கப்படுத்தி விடுவோம். இன்னைக்கு மனுஷர்களை துக்கப்படுத்துகிறது ஒன்று, ஆனால் தேவனை நாம் துக்கப்படுத்தாத படிக்கு எங்களை பாதுகாக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாமே. ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லிச்சுனால் ஆண்டவர் நமக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் இல்லை என்று சொன்னால் நாம் என்னத்தை வைத்து கற்றுக்கொள்வது? அவர் இல்லை என்று சொன்னால் வார்த்தைகள் நம் வாழ்வில் கிரிகை செய்ய முடியாது. ஏதோ பிரசங்கிறோம், டீச்சர்மார் பிரசங்கம் பண்றது போல போய்விடும். ஆனால் நமக்குள்ள அதை கிரிகை செய்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதத்திலையும் நம்முடைய நோக்கங்கள் பாவமாக இருந்தால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதற்கு இடமில்லை. எந்த விதத்திலையும் நம்முடைய வார்த்தைகள் தவறுதலாக இருந்தால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகை செய்வதற்கு அங்கே இடமில்லை. எந்த விதத்திலே நம்முடைய செயல்கள் தவறாக இருந்தால் மற்றவர்கள் ஒன்று, நான் பேசுகிறது நான், நீ தனிப்பட்ட விதத்திலே தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவரை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பெய்கிற மலையிலே நனைந்து விட்டு போகக்கூடாது. ஆராதனை என்பது ஒரு மலை, அதில் அபிஷேகம், அது ஆராதனையில ஊட்டப்படுகிறது, அது எல்லார் மீதும் தேவன் வைத்திருக்கிற கிருபையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. என் நிமித்தம்தான் ஆராதனையில் பிரசன்னம் வருகிறது என்று சொல்லி நினைத்தால் அது தவறாகிவிடும். நான் ஆராதனை செய்தாதான், நான் பிரசங்கம் பண்ணினாதான் அதுல ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னால் அது தவறாகிவிடுகிறது. ஆனால் தேவ ஆவியானவரை நாம் அதில் பெற்றுக் கொண்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. பழைய பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லினால் அடுத்த நாள் ஆராதனைக்கு முதன் நாள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். நாம் எப்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம்? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? பேச கணக்கு இருக்கு பாருங்க, ஆண்டவர் நீ நடத்துவாராக. எங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? ஆராதனைக்கு இன்றைக்கு வருகிறோம், நேற்று முழுத்திலும் என்ன செய்தோம், என்னத்தை பேசி முடித்தோம்? ஆராதனையில தேவன் என்னோடு முன்னோடும் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும்? எங்களை நாம் எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம்? தேவாவியானவர் எங்களோடு எப்படி பேச முடியும் சொல்லுங்கள். ஆவியானவர் ஏதோ வந்துவிட்டு நீங்கள் என்னதான் செய்துட்டு வந்தாலும் உங்களோடு பேசிவிட்டு போவதற்கு வருபவர் அல்ல. அவர் ஒரு தரம் கடிந்து கொள்வார், ரெண்டு தரம் கடிந்து கொள்வார், மூணு தரம் சொல்லுவார், கேட்காவிட்டால் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். நாங்க தான் வந்து நின்று கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு பக்கத்துல நிக்கிறாரப்பான்னு சொல்லி ஆராதனையை நடத்துகிறோம். ஆனால் நீயோ தேவனை விட்டு எங்கேயோ நிக்கிறாய், ஆவியானவரை விட்டு எங்கேயோ நிக்கிறாய். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆராதனையிலே, ஒரு ஆராதனையிலே, எல்லா ஆராதனையும் குறித்தும் பேசுறேன், இங்க மாத்திரையில் ஒரு ஆராதனையிலே தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே ஜனங்கள் எல்லாரும் தங்களை ஆயத்தப்படுத்தி வந்தால் அக்கினி வருகிறதை காண முடியும், மேகம் இறங்குகிறதை காண முடியும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? ஐயா முடியுமானால் சொல்லுகிறேன், முடியுமானால் செயல்படுங்கள். ஆராதனைக்கென்று சொல்லி ஆயத்தப்படுங்கள், ஆராதனைக்கென்று சொல்லி ஆயத்தப்படுங்கள். ஆராதனை நாளைக்கா? இன்னைக்கு ஒரு சில வேலைகள் நான் செய்ய விட வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும், தேவ ஆவியானவரோடு நான் இருக்க வேண்டும். பழியேற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலும் அவர் இறங்கி வந்து செய்த காரியங்களும் அதிசயமானது. இன்னைக்கு அது இல்ல, ஆண்டவர் பகிரங்கமாய் செல்லாமல் உள்ளால செய்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, உள்ளால செய்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. விளங்குறதா? கர்த்தர் என்னோடு அநேக தடவை பேசுவார், இதுல இருந்து கொண்டு அங்கீகரிக்க விருப்பமே இருக்காது, விருப்பமே இருக்காது அங்கீகரிக்க. எனக்கு தான் சரி வராது, தேவன் என்னோடு தான் பேசுவார், ஆனா அங்கீகரிக்க சரி வராது. மனம் விட்டு கொடுக்காது, மாம்சம் விட்டு கொடுக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருந்துச்சு, அடியப்பா உனக்கு தான், இதுக்கு மேல யாரை வைத்து உனக்கு நான் பேசுவது? நான் கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், ஊழியக்காரர்களை குறித்து ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், சபையார் ஊழியக்காரர்களோடு எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து ஒரு பிரசங்கம் அதை ஆயத்தப்படுத்தி விட்டேன். இன்னைக்கு அரவாசி பேர் ஊர்லா போய்விட்டார்கள், எல்லாரும் வந்திருந்து அந்த செய்தியை கேட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் வைத்திருக்கிறேன். ஒரு ஆஸ்திரேலியா நடந்த கூட்டத்திலே அவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லினால், ஒரு மனிதன் தனக்கு விரோதமாய் பேச தொடங்கி விட்டானா, ஒரு போதகர் அவருக்கு விரோதமாய் பேசினாரா, பேசின பொழுது அது அவருக்கு தெரியாது. அந்த செய்தியை நான் பார்த்து விட்டு நான் யோசித்தேன், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் பேசியதை இவ்வளவுத்துக்கு நீ வெளிப்படுத்தினீரே, ஆனால் உங்களுடைய எத்தனையோ ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை நீர் எப்ப வெளிப்படுத்துவீர்? திடீரென்று அந்த ஊழியருக்கு விரோதமாய் போதித்த போதகர் அவர் வந்து வருத்தமாகிவிட்டார், வருத்தம் அவருக்கு பிடித்துவிடும். அப்பொழுது அவர் கேட்கிறார், எனக்கு ஏன் இந்த வருத்தம், எனக்கு ஏன் இந்த வருத்தம் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த போதகருக்கு சொன்னாராம், நீ பாஸ்டர் பெனியினுக்கு எதிராக ஏன் பேசினாய்? அவர் அவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு முன்புக்கும் வைத்து அதை சொல்லுகிறார், ஏன் பேசினாய், நீ முதல்ல போய் அவரோடு பேசி அதற்கு பிறகு இங்கே வாண்டி சொல்லி சொன்னாரா. ஹலலுயா ஹலலுயா. அதே பெனியின் என்ன இடத்துல என்ன தெரியுமா, அதே மெசேஜ்ல திருப்பி என்ன சொல்லுகிறான் சொன்னால், பிசாசு ஒரு இடத்துல வந்து எனக்கு இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும் என்று சொல்லி சொன்னான். அவர் துக்கத்தோடு என்ன தெரியுமா சொன்னார், இன்றைக்கு சபையாருக்குத்தான் ஊழியர்களை குறித்து தெரியாமல் கண்ட மாதிரி பேசிக்கொண்டு தெரிகிறார்களா, பிசாசுக்கு ஊழியக்காரன் யார் என்று சொல்லி தெரியும், ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவரத்தத்தை தேவரத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஊழியக்காரன் யார் என்று சொல்லி தெரியாமல் இருப்பது கவலைக்குரியது என்று சொல்லி அவர் பேசினார். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தைரியமாய் பேசாதிருங்கள். அவன் தவறு செய்தால், அவன் பிழை செய்தால் கர்த்தர் விசாரிக்கத்துக்கு அதுக்கு இடம் இருக்கிறது. இதை குறித்து நான் பேசுவேன், அந்த நேரம் வருகிற பொழுது தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஆகையினாலே தேவாவியானவருக்கு நான் விட்டு கொடுக்கிற பொழுது தேவன் என்னோடு பேசுவார். ஹல்லேலூயா. நெகேமியா 9:30 வாசிங்கள், நெகேமியா 9:30 சீக்கிரமாக வாசிப்போமா. ஹல்லேலூயா. நெகேமியா 9:30 வசனம்,
நீ அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறாமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர்.
திருப்பி வாசிங்க,
நீ அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறாமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாத படியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர்.
ஆண்டவர் எங்கே ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அந்நிய ஜனங்களுக்குள்ளே அவர்கள் ஒப்புக் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அநேக தடவை தேவன் தன்னுடைய ஆவியினாலே எழுதி கொடுத்த வார்த்தைகள்னாலே நம்மளை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்ளுகிறார். தேவன் கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் நாம் செவி கொடுப்பதில்லை. நாம் செவி கொடுப்பதில்லை. நான் இதுல தான் இருப்பேன். வர்ற வசனத்துக்கு ஒப்பே கொடுக்க மாட்டேன். வசனத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அது எனக்கு இல்ல, அது அவருக்கு, அவங்களுக்கு என்று சொல்லி என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய ஆவியானவரை என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். தேவ ஆவியானவரை நாம் என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். ஐயா, நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் என்னன்னு சொல்லி நான் புரிந்து உணர்ந்து பேசுகிறேன். தயவு செய்து இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லுங்க. ஏதோ ஒரு செய்தி கொடுப்பதற்கு நான் வரவே இல்லை. செய்தி கொடுக்கிறேன்னு சொன்னா யாராவது ஒருவரை சொல்லி கொடுத்து விட்டுட்டு போய்விடலாம். ஆனால் எனக்கு தெரிந்து அறிந்து புரிந்து பேசுகிறேன். தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தேவ மனுஷனூடாக எழுதி கொடுத்த வார்த்தைகள், அதே ஆவியானவர் தன்னுடைய ஊழியக்காரனுடாய் தன் சபைக்கு பேசப்படுத்துகிற வார்த்தைகளை அசட்டை பண்ணாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள், தள்ளி விடாதிருங்கள். அதை எடுத்து செல்லுங்கள். அதில் உனக்கு என்ன இருக்கிறோ அதை பிடித்துக்கொள், அதை பிடித்துக்கொள். இன்னைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? தேவ செய்தி கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. நல்லா மூக்கு முறிய சாப்பிட்டு வந்திருந்தது, செய்தி சரியில்லை என்றது. உனக்கு தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் சரியில்லைன்னு சொல்லி நீ சொல்லுகிறாய்? அது உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் இருதயத்துல நிறைத்து போட்டு வந்திருந்தது, தேவ வசனம் சரியில்லை, கர்த்தரை குற்றம் பிடிக்கிறாய். அது உனக்கு தெரியுமா? இந்த வசனம் யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை பூமியிலே வந்து பிறந்தது. பாருங்க, இந்த வார்த்தையில நாம் என்ன செய்யறோம்? குற்றம் பிடிக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகளால் ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை கொண்டு பேசுற பொழுது அவங்க கீழ்ப்படிய இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? புறஜாதியாருக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நாம் என்ன செய்தோம் தெரியுமா? ஆண்டவர், எனக்கு ஏன் இது? என் குடும்பத்துக்கு எது இது? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு வேலை இல்லை? ஏன் எனக்கு அது இல்ல? ஐயா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை அது எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு கொண்டு போ. ரோட்ல கொடுத்துட்டு போகாத, வீட்டுக்கு கொண்டு போ. வீட்டுல வச்சு ஆராய். இங்க விளங்காதது வீட்டுல விளங்கும். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அநேக காரியங்கள் விளங்காது. வீட்டுல போயிருந்து அந்த செய்தி அப்படி இப்படி வந்துட்டு இருக்கும், வருகிற பொழுதுதான் எனக்கு விளங்கும். இதுதான் காரியம் அப்பா. அதுல இருந்து எனக்கு என்ன பிரசங்கிச்சான்டே விளங்கல. இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை கேட்கிறோம், விளங்கிச்சா விளங்கிச்சா விளங்கிச்சா? ஐயா, உனக்கே விளங்கலையே. பிள்ளைகளை நாம் கேட்கிறோம், ஆனா உனக்கே விளங்கலையே. வார்த்தைகளை புறக்கணித்து தேவாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. அடுத்தது என்ன தெரியுமா? நமக்கு பிடிச்ச பிரசங்கி சொன்னா நல்ல பிரசங்கம், நமக்கு புரியாத பிரசங்கிக்கு பிரசங்கம் சரியில்லை. இதுதான் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் என்று சொல்லி சொன்னால், நீ திரும்ப ரட்சிக்கப்பட வேண்டும், நீ திரும்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ திரும்ப ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நான் கொடுக்கிறேன் இரண்டாம் தடவை ஞானஸ்தானம். ஏன்? ரட்சிப்பு இல்லை, வேதத்துல இடம் இல்லாதபடினால் அதை நாம் செய்ய முடியாது இல்லையா? இடம் ஆண்ட சொன்னார், கொடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் சொன்னா கொடுத்துட்டான் ஆகணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, அதான் நான் சொன்னேன், ஒருவருடைய கால்களை கழுவுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சட்டத்திட்டத்தை போட்டிருந்தா இன்னைக்கு சபையில ஒருவரையும் காண முடியாது. காரணம், எனக்கு ரொம்ப விருப்பம், எனக்கு ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா? சபைகளே, ஆண்டவர் ஒரு வாரியத்தை செய்து ஒருவன் ஒருவன் காலை கழுவணும்ப்பா, கழுவணும். ஒரு இங்க ஒரு சபையில நான் கண்ட ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியல வீடியோ வெளியே என்ன வீடியோ, அவங்க கழுவுறார்கள் ஏதோ இல்ல, ஜேர்மன் சபையிலோ எனக்கு தெரியல, கழுவுறார்கள். மற்றவருடைய கால்களை நீ கழுவு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்தால் உங்கள் நிலைமை என்ன? ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே.
திட சாட்சியாய் கடிந்து கொண்டும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஐயா, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் கேளுங்க, நான் திரும்பவும் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு சொல்லி ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருக்கும். எனக்கு அது நல்லா தெரியும். ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அந்த அனுபவத்திற்கும் இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன?
எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒன்றும் எல்லாம் என் கண்ணிலையும் என் இருதயத்திலையும் பதிக்கப்பட்டவைகள். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது?
ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உள்ளத்துல ஏவுகிறபடி செய்கிறதே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஏதோ உங்களை நாம ஒரு குற்றத்துக்கு உட்படுத்தவோ அல்லாவிட்டா நீங்கள் இதை செய்யவில்லையோன்னு சொல்லி நான் பேச வரல. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பைபிள் ஸ்டடிகள்ல ஒழுங்க பங்கு பெறுவது கிடையாது. நேரம் இருந்தும்
நான் நேரம் இல்லாதவர்களை குறித்து பேசல, வேலை செய்கிறவர்களை குறித்து பேசல, சும்மா வீட்டில் இருக்கிறது. கத்தருடைய ஆவியானவர் ஏவியும் போறதில்லை. இந்த ரெண்டு நாள் ஜெபக்கூட்டம் நடத்தினோம், மூணு நாள் நடத்திட்டோம். வீட்டில் எத்தனை பேர் இருந்தீங்க? நான் இதை பேசணும்ன்றதுக்காண்டி பேசல, உங்களை குற்றப்படுத்துறதுக்காண்டி நான் பேசல. ஏன் ஏன் எதற்கு? ஊழியக்காரர்களை அங்கு அனுப்பி போட்டு நீ வீட்டில் இருக்கிறதுக்கா? ஊழியக்காரர் இங்க பாரு, அங்கு ஒரு நிமிடம் திரும்பினால் ஊழியக்காரருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலை பெரிய சூழ்நிலை, அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். வெளிநாட்டில இருந்து வர்றவங்க ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, அங்கெல்லாம் பெரிய அப்ளிகேஷன்களும் பெரிய செக்கிங்களும் இருக்குது. ஆனா இங்க விசுவாசிகள் வீட்டில இருந்து நித்திரை கொள்ளுகிறார்கள். இங்க பாருங்க ஐயா, பணம் மாத்திரம் உங்கள்ட்ட நான் கேட்க போறது கிடையாது, நீ ஏன் ஜபத்துக்கு வரல என்று கேட்பது நம்முடைய கடமை. பணத்தை கொடுத்து விட்டு நீ வீட்டில் இருப்பன, பணத்தை வீட்டில் வைத்துக்கொள். ஜபம் முழங்கால்கள் தேவை, அதிலேதான் ஊழியத்தின் வெற்றி இருக்கிறது. ஜபமே ஜெயம், ஹல்லேலூயா, ஜபமே ஜெயம், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்கள், சகரியா 7:12. சீக்கிரம் வாசிங்க. பல காரியங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் பார்க்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். சகரியா 7:12 வாசியுங்கள்.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகள் கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
அடுத்ததே வாசிங்க பாபோ.
ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
இதுக்கு மேல என்ன பிரசங்கம் பண்ணணும், என்ன பிரசங்கத்தை எதிர்பார்க்கிறீர்கள், என்ன விதத்தில் என்ன பேச வேண்டும்? தேவ தூதர்களை தான் இனி கொண்டு வந்து இறக்கலாம். இதுக்கு மேல ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியருடைய அருமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீர்கள். இலங்கைக்கு போங்கள், இந்தியாவுக்கு போங்கள், அநேக சபைகளுக்குள்ளுக்கு போங்கள், அங்கே ஆராதனைகளை பாருங்கள், அங்கே பிரசங்கிகளை பாருங்கள், வேத வெளிச்சம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியருடைய அருமைகள் புரியும். இன்றைக்கு இந்த தேசத்துல போதகர் செபஸ்டியானை போல ஒரு சுவிசேஷ ஊழியர்கள் கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்ல தேவையில்லை, வெளியில போய் கேளுங்க. கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஜெபம் பண்ண ஆட்கள் இல்லை. இலங்கை தேசத்துல இன்னைக்கு இந்த பாருங்க, ஒரு காலகட்டத்துக்கு முன்பதாக பாஸ்டர் செபஸ்டியான் தான் இந்த தேசத்தில இருந்து இலங்கை தேசத்துக்கு போய் சுவிசேஷ கூட்டங்கள் வைத்தால் அந்த சபைகள் இந்த நாட்களில் சுவிசேஷ கூட்டங்களை செய்வதில்லை. ஏன்? பிரசங்கிப்பதற்கு ஒருவன் இருந்தால்தான் பிரசங்கம் பண்ண முடியும். இன்னைக்கு அதே ஊழியம் திரும்ப கட்டப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அநேகம் நினைக்கலாம், இவங்க காணிக்கை மாத்திரம் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, காணிக்கை கேட்கற மாத்திரம் இல்ல, முழங்கால்களும் தேவை, முழங்கால்களும் தேவை. ஆண்டவரின் நாமத்தை அந்த கூட்டங்களுக்கு வந்து ஜெபம் பண்ண உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பாரா. ஆகையினால் அந்த வசனத்தை திரும்பி வாசியுங்கள்.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்.
தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். உங்களுக்கு தெரியுமா, வைரத்தை உடைப்பது கஷ்டம், வைரத்தை உடைப்பது கஷ்டம், அது லேசான காரியம் கிடையாது. அவங்க இருதயம் எப்படி இருந்தது? வைரமாகி போயிட்டது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. யாரால் எழுதி கொடுக்கப்பட்டு? கர்த்தருடைய ஆவியினால் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வருகிற பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இருதயத்தை வைரப்படுத்தினார்கள். ஐயா, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரராய் உங்கள் சமூகத்திலே நின்று இதை செய்யுங்கள், இதை செய்யாதுங்கள் என்று சொல்லுகிற பொழுது தயவு செய்து அதை கேட்டு செய்யுங்க. நான் தயவு செய்து நன்மையை நினைத்து நான் சொல்லுகிறேன், கேட்டு அதை செயல்படுத்துங்கள். உன் பக்கத்துல பாரதூரம் இருக்கட்டுக்கும், உன் பக்கத்துல அதிலே கவலை இருக்கட்டுக்கும், கண்ணீர் இருக்கட்டுக்கும், துன்பம் இருக்கட்டுக்கும், துயரம் இருக்கட்டுக்கும், சொல்லுகிறதை கேட்டு செய்யுங்கள். அதில் நன்மை இருக்கிறது என்பதை உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன். கேட்கவே இல்லை. அதனால ஆண்டவர் நினைச்சுதான், நான் உனக்கு வார்த்தைகளை அனுப்புற பொழுது நீ கேட்கல, பாரு கேட்கல, வணங்கா கழுத்துள்ளதை போல இருந்தீங்க, வேண்டாதவர்களை போல இருந்தீங்க, தள்ளி விட்டுட்டு இருந்தீங்க, வசனத்தை புறக்கணித்து விட்டு இருந்தீங்க, ஒரு கீழ்ப்படுதல் இல்லாமல் இருந்தீங்க. ஆனா நீ இப்ப கூப்பிடுகிறாய். நீ நிக்கிற நேரம் ஆபத்து நேரம், நீ நடந்து கொண்டிருக்கிற வழி ஆபத்தின் வழி. இந்த காலகட்டத்திலே நீ கூப்பிடுகிறாய், ஆனா நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன், தேவன் செவி கொடுக்க மாட்டேன். இந்த போதகர்மார்கள் தான் திரும்பவும் வந்திருந்து அழுது அழுது ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரே, அந்த குடும்பத்தை விடுவியும், அந்த பிள்ளைகளை விடுவியும், அவர்களை ரட்சியும், அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும், அவர்களை சுகப்படுத்தும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். நான் ஒவ்வொரு ஞாயிறும் திரும்ப திரும்ப பேசினேனே, ஒவ்வொரு ஞாயிறு தோறும், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடிகள் தோறும், இங்க வருகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நாம் ஏன் கனம் பண்ணி அனுப்புறோம் தெரியுமா?
வயது முதிர்ந்தவர்கள் அவங்க வருகிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஏன் கவனித்து அவர்கள் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை நாம் ஏன் தட்டிலே வைத்து எடுத்து கவனிப்பு அனுப்புகிறோம் தெரியுமா? ஒன்றும் தெரியாமல் அல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் விசாரிப்பார். அவர் வந்து போகிற பொழுது ஒவ்வொருவரையும் எங்களால் முடிந்த அளவுக்கு கனம் பண்ணி அனுப்புறதற்கு காரணம் இருக்கிறது. உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், நாங்கள் அதை புரிந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஊழியர்கள் முன்பின் நமக்கு தெரியாது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறோம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் சபைக்கு ஒரு பிரசங்கி, நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அவர்களை நாம் வரவேற்கிறோம். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடையவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர்களை நமக்கு முன்பின் தெரியாது. எனக்கு இங்க வருகிற முக்காசூலூர் ஒருத்தையுமே தெரியாது. போதகர் சொன்னால் அதன்படி அவர்களை கனம் பண்ணி அவர்களை நடத்தி நாம் அனுப்புகிறோம். தேவன் தன் ஆவியானவனாலே தன் ஜனத்துக்கு சொல்லுகிற பொழுது இருதயத்தை வைரமாக்கி கொண்டார்கள். இன்னைக்கு எத்தனை தடவை வைரமாகினது உங்களுடைய இருதயங்கள்? திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்நாட்களை திரும்பி பாருங்கள். இருதயம் வைரமான நாட்கள் எத்தனை! தேவன் ஒன்றுமே செய்ய முடியாமல் போக பாருங்க. என்ன கேளுங்க, நான் உங்களை விட வைராக்கியசாலி. நீங்க எல்லாம் என்னோட பழகிறீங்க, உங்களுக்கு என்ன குறிச்சு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க அறிந்திருக்கிற அளவுக்கு என்னை குறித்து தெரியாது. ஆனால் என் போதகருக்கு என்னை குறித்து உங்களை விட அவருக்கு தெரியும். நான் எவ்வளவு ஒரு காரியத்தில் என்ன செய்வேன், எப்படி கதைப்பேன் என்றெல்லாம் அவருக்கு தெரியும். அவைகளும் உடைக்கப்பட்ட நாட்கள் என் வாழ்வில் இருக்கிறது. அதனாலதான் இந்த வருஷத்திலே எந்த விதத்திலையும் போதகரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. அது ஏதோ தலைகளா நடந்தாலும் பரவாயில்லை, எந்த விதத்திலையும் துக்கப்படுத்தும். அவர் போகிற பொழுது நான் சொன்னேன், பாஸ்டர் இப்படி இப்படி செய்ய வேண்டாம். அவர் சொன்னார், நான் இல்லாத நேரத்திலே உனக்கு விருப்பம் எப்படி செய்ய போறியோ அப்படி சொல்லினேன். அவர் நிற்கும் வரைக்கும் நான் எல்லாவற்றையும் கேட்டுத்தான் செயல்படுத்தினேன். ஏதோ அவர் நம்பி கொடுக்கிறபடினால் அதை கண்ட மாதிரி நடத்திவிடக் கூடாது, அவருடைய நம்பிக்கைகளை வீணடித்து விடக் கூடாது, நம்பி போகிற காரியங்களை நாம் அதை பழுதாக்கி விடக் கூடாது. எதை செய்தாலும் நமக்கு ஒரு ஊழியக்காரன் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து புரிந்து அறிந்து நடக்க வேண்டும். கண்ட மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, போதகருக்கு முன்பாக ஓடவும் நினைக்க கூடாது. இதை குறித்து பிறகு நான் பேசுகிறேன். ஒரு தடவை நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் இருக்கிற பொழுதும் சரி, அவர் இல்லாதிருக்கிற பொழுதும் சரி, அவருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஆகையினாலே அவருடைய இருதயம் வைரமாகி விட்டதப்பா. ஐயா திரும்பி பார்த்து சொல்லு, உன் இருதயம் ஒரு நாளும் வைரமாக இல்லையா? உன் இருதயம் ஒரு நாளும் கடினமாக இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை அல்லவா நமக்கு கொடுக்கப்படுகிறது. கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு போ, கண்ணை மூடிட்டு சுமந்து கொண்டு போ, அந்த வார்த்தைகளை கொண்டு போ. ஆண்டவரே, இது என்னால் அங்கீகரிக்க முடியாமல் இருக்கிறது, ஆனாலும் அது உம்முடைய வார்த்தையாய் இருக்கிறபடியினால் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா! ஆனாலும் நீர் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறபடியினால் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. கொண்டு செல்லு, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதாயிருக்கிறது. ஹல்லேலூயா! சில வேளைகளில் இருந்து செய்தி கேட்கிற பொழுது ஆண்டவருக்கு, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி வசனம், ஏன் எனக்கு இப்படி வருகிறது? அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு என்று சொல்லி மனதை நாம் திருப்திப்படுத்திக் கொள்வோம். மனதை திருப்திப்படுத்தாதிருங்கள். இந்த வார்த்தைகள் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே தேவன் பேசுகிறது, எனக்கும் கூட. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீர்கள். இந்த பக்கத்தில் அருமையான ஒரு சம்பவம் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரம், அதில் ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. நான் முதல்ல இருந்து வாசிப்போம். வாசித்து 9 வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 9 சீக்கிரம் வாசிங்க, கவனித்துக் கொள்ளுங்க.
அனன்யா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனன்யாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்க முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரிய முன்வசத்தில் இருக்கவில்லையோ? நீ இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபரிலிருந்து அவனை செயலை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விட்டீர்கள் என்றான். எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல்படியிலே வந்திருக்கிறது, உன்னை இம்பளியே கொண்டு போவார்கள் என்றான்.
திருப்பி வாசிச்சிருக்கா?
பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல்படியிலே வந்திருக்கிறது, உன்னை இம்பளியே கொண்டு
போவார்கள். கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு உங்கள் இருதயம் ஏன் ஒருமனப்பட்டது? ஒருமனப்பட்டது ஒரு பிரச்சனை, ஒருமனப்படாமலே நாம நாம சோதிக்கிறது எத்தனை தடவை? அவங்களோட ஒரு பக்கம் இருக்கிறதுக்கும் பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியம். இவங்க எல்லாம் ஊழியக்காரங்க, இவங்க எல்லாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நல்ல ஒரு குடும்பம், அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல இவங்க என்னெல்லாம் செய்தாங்கன்னு நமக்கு விவரிக்க முடியாது. ஆனால் தேவனுக்கு என்று கொடுத்தவர்கள், தேவனுக்கு என்று புறப்பட்டு வந்தவர்கள், தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்தவர்கள். பேதுரு என்ன சொல்றா தெரியுமா? இப்படி நீங்க தேவனை ஏன் சோதிச்சீங்க? பின்னுக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பரிசுத்த ஆவியை பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நான் இன்னும் ஒரு விதத்துல விளக்கப்படுத்துறேன், கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படியாமல் அதற்கு மாறாக நாம் ஒன்றை நடத்துவோம் என்று சொல்லிச்சுனால், பிசாசு அந்த இடத்திலே கை வைத்து விட்டான் என்று சொல்லி அர்த்தமாகும். அப்படித்தான் அந்த வசனத்துல இருக்கிறது, அங்கே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து, தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், தேவ வார்த்தைகளை அங்கீகரிக்காமல், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் நம்மளை வேற திசைக்கு திருப்புவோமா இருந்தால், பிசாசு அந்த இடத்துல கை வைத்து விட்டான் என்று சொல்லி அர்த்தம். அப்படித்தான் அங்கே இருக்கிறது. ஏனவெனில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, பிசாசு உங்களை வஞ்சித்தது என்ன? நீங்கள் ஒருமனப்பட்டு தேவாவியானவரை சோதித்தது என்ன? ஐயா, நான் உங்களை கேட்கட்டும், கர்த்தருடைய ஆவியானவரை எந்த விதத்திலும் சோதியாதிருங்க. அலலோயா, எந்த விதத்திலும் சோதியாதிருங்கள். அலலோயா, எந்த விதத்திலும் தேவாவியானவரை சோதியாதிருங்கள். கொடுப்பதை குறித்து பேசினால் அநேகருக்கு விருப்பம், அநேகருக்கு விருப்பம் இல்லை. அலலோயா, அலலோயா. ஆனால் யாராவது உங்கள் குடும்பத்திலே ஒருவர் வந்து இவ்வளவு கொடுப்பம் மற்றால் தயவு செய்து அதுக்கு அங்கீகரித்து விடுங்க. கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன், எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா குடுக்கறதுல கூட கொடுப்பா. நான் உண்மையில சொல்றேன், கேளுங்க. நான் அநேக தடவை அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன், அம்மா உன் வயசுக்கு இதெல்லாம் சரி வராது. நான் சொல்லியிருக்கிறேன் அவட்ட, கேளுங்க, உன்னுடைய வயசுக்கு இது மேலான காரியம், எதற்கு எப்படி என்று சொல்லி. இல்லடா, கொடுக்கணும், கொடுக்கணும், வேலைகளுக்கு கொடுக்கணும், எளியவர்களுக்கு கொடுக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? ஒரு காலத்திலே கத்திரிக்கலே அவர் மறைந்ததுக்கு பிற்பதாக வந்து நின்று மேடையிலே சொல்றதுல அர்த்தம் இல்ல பாருங்க. அதனால இன்னைக்கு நான் அதை சொல்றேன், விளங்குறதா? ஒரு காலகட்டத்தில் அப்ப நான் அக்காக்கு சின்ன பாரு, ஊர்லாப்பு வரப்போற அவக்கு உண்டியலுக்கு ஊர்லாப்பு உண்டியல் இல்லையா? இவங்க என்ன செய்தாங்க? ரெண்டு பேர் வந்தாங்க, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டாங்க. என்னத்துக்கு? கொடுப்பதற்கு. நான் என்னத்தை சொல்ல வருகிறேன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் திரும்புகிற பொழுது பிசாசு அந்த இடத்துல கை வைக்கிறான். நன்றி விளங்கிக் கொள்ளுங்கப்பா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் சொல்றது ஏதோ சும்மா ஒன்று சொல்லணும் நான் சொல்ல வரல. ஒரு காலகட்டத்திலே நானும் வார்த்தைகளை புறக்கணித்ததுண்டு, வார்த்தைகளை புறக்கணித்ததுண்டு. இது நான் இவ்வளவு நல்லா ஓடுறேன், நான் இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எவ்வளவுத்துக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறேன், எவ்வளவுத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லி. ஆனா இன்றைக்கு கத்தருக்கு முன்பாக எந்த வார்த்தைகளை தந்தாலும் அது என்னுடைய பாக்கெட்ல போடப்படுகிறது. அல்லேலூயா, அது எனக்கு வேண்டும். ஏன் என்று சொன்னால், நான் நீண்ட காலம் கத்தரோடு நிற்க விரும்புகிறேன், நான் நீண்ட காலம் கத்தரோடு ஓட விரும்புகிறேன், நான் நீண்ட காலம் கத்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். அதனால் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வார்த்தைகளும் எனக்கு முக்கியமானவைகள். மூன்றாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன?
பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுதல். அல்லேலூயா. இவங்க வந்து யாரோடு பேசினார்கள்? பேதுருவோடு பேசினார்கள். பேதுரு, இங்க வாப்பா, இங்க வா. எல்லாரும் இன்றைக்கு ஊழியக்காரர்களோடு பேசுகிற மாதிரி இல்லையா? வந்து ரெண்டு பேசுவார்கள். பேதுரு, இங்க வா, இங்க வா ஐயா, இங்க வா. நான் இவ்வளவுதான் வித்தை, இந்த பிடிச்சிக்க, இந்த கொண்டு போ, ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்க. பேதுரு பேசாம போயிருக்கலாம் பாருங்க, இன்னைக்கு நாங்கள் பேசாம போறது போல. பேதரியான பேசாம போகல.
நெஞ்சவா கத்தருடைய ஆவியிடத்துல ஏப்பா போய் சொல்ற என்னட்ட பொசிஷன் சொல்லிட்டு போ. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள் இல்லையா, பச்சை சிவப்புன்னு சொல்லி முகத்துக்கு முன்பாலே சொல்லுகிறார்கள். நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஏன் தெரியுமா, அவருடைய முகத்தை நாம் கிழிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா இயேசுவானவருடைய முகத்தை கிழித்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார்.
ஆனா இங்க அவங்க என்ன செய்தாங்க, பேதர் நல்லா
அவன் நின்ற நிலைமை பேர பாருங்க, அவன் அக்னியில நிரம்பி நின்றான், எழுப்புதலின் காலத்தில் அவன் நின்று இருக்கான், சும்மா வந்து விளையாட போட்டு அவன் விட்டு இருக்க மாட்டான் பாருங்க. அவன் என்ன செஞ்ச பாரு, தேவ ஆவியானவரத்துல ஏன் போய் சொன்னாய், எதற்கு போய் சொன்னாய், எதற்கு போய் சொன்னாய். அநேக தடவைகளே அநேகர் போய் சொன்னது தெரிந்து தெரியாமலோ தவறி வாயால வந்துவிடும். அதை நாம கேட்டு விட்டு பேசாமல் போன நேரங்கள் இங்கே இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் போய் சொன்னால் அதை கர்த்தருடைய ஆவியானவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் போய் சொல்லாதபடி எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒழுங்கா பழியை ஏற்றுக்கொள், அநியாயத்தை ஏற்றுக்கொள், ஆனால் பொய் சொல்ல தவறாது, பொய் சொல்ல விட்டு விடாது, பொய்யுக்குண்ணை ஒப்பு கொடுத்து விடாது. ஹல்லேலூயா. ஆகையினால இங்க என்ன, நீ கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னது என்ன என்று சொல்லிட்டு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா திறந்து வாசிங்க.
பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது.
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன,
ஏன்னு சொல்லிச்சினால் வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான். அல்லேலூயா. பொய்யுக்கு யாரு பிதா, பிசாசு. ஆகையினால பேதர் என்ன சொல்றாங்க பாரு, நீ கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனால உன் இருதயத்தை பிசாசானவன் என்ன செய்து விட்டான், நிரப்பி விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே பேதரு அடுத்த வசனம் சொல்றான், அடுத்த வசனத்தை வாசிங்க.
அதை விற்கு முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான்.
இவைகள் எல்லாம் நடந்தது எங்க தெரியுமா, இருதயத்தில்.
சபை மத்தியிலே எல்லார் மத்தியிலும் இது நடக்கல,
நடந்தது எங்க, இருதயத்தில். அந்த ஊழியக்காரன் கண்டுபிடிச்சுதான், கண்டுபிடிச்சிட்டு நேரம் வச்சு வாங்கி வாங்கிட்டு வாங்கி சொன்ன, இங்க பாரு நீ என்னிடத்துல பொய் சொல்லி இருந்தா நீ தப்பிச்சிருப்பாய், நீ என்னிடத்துல பொய் சொல்லி இருந்தா இன்னைக்கு தப்பிச்சிருப்பாய் இல்லையா. இன்னைக்கு நாம எத்தனையோ காரியத்துக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுக்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் விளக்கம் நம்மிடத்துல இருக்கிறது, பதில்கள் நம்மிடத்துல இருக்கிறது, எல்லாம் எவ்வளவுக்கு உண்மை என்பதை கர்த்தர் தான் அறிவார் இல்லையா. ஆனால் இங்க சொல்ற நீ என்னத்துல சொல்லி இருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பி, ஆனா நீ சொன்னதெல்லாம் ஆறு இடத்துல தேவாவியானிடத்துல, நீ வஞ்சித்தது யார, தேவாவியானவர், நீ பொய் சொன்னது யாரு, தேவாவியானவர், நீ விரோதமாய் நின்றது யாரு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் என்று சொன்ன உடனே டபாரன் ஒருத்தம் விழுந்து செத்து போயிட்டான் பாருங்க. இப்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த மரணத்தை, இந்த மரணத்தை யாரும் அற்புதமாக பார்ப்பதல்ல, ஆனா நான் சொல்லுகிறேன் இந்த புதிய ஏற்பாட்டிலே நடந்த அற்புதங்களுக்குள்ளே மேன்மையான அற்புதம் இதுதான். சபை நடுங்கியது, ஜனங்கள் நடுங்கினார்கள், கர்த்தர் பக்கம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, அப்போஸ்தலனுக்கு முன்பாக இன்றைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாக இப்படி ஒரு காரியம் நடந்தால் நீங்கள் கதைக்கிற விதமாக கதைத்துக் கொண்டு இருப்பீர்களா, நீங்கள் நடக்கிற விதமாக நடந்து கொண்டு இருப்பீர்களா, நீங்கள் பேசுகிற விதமாக பேசிக் கொண்டு இருப்பீர்களா, நீங்கள் செய்கிற விதத்தை தொடர்ந்து செய்வீர்களா. நடந்தது அற்புதம் என்ன, ஒருத்தன் செத்து விழுந்தான் சபையில. இன்னைக்கு சபையில செத்து போயிட்டா, ஐயோ கத்தரை துதிக்க போயிட்டா, அங்க போனவன் செத்து போயிட்டா, அங்க அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஐயா புதிய ஏற்பாட்டிலே அந்த எழுப்புதல் நாளிலே நடந்தது என்ன, மரணம் சபையிலே விழுந்தது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட காலத்துக்கு முன்பதாக ஒரு வல்லமையான ஊழியக்காரன் இந்தியா தேசத்திலே பலிபிடத்திலே செத்தார், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர் வருகை குறித்து யூரோப்பினுடைய பொலிட்டிக்கலை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைத்த மனிதன், அவருடைய பெயரை மறந்து விட்டேன். அந்த காலத்திலே அவருடைய பிரசங்கம் வல்லமையாக அந்த நாட்டில் பிரசங்கித்த ஒரு ஊழியக்காரன் பலிபுடத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து விட்டார். நாலு பேர் சொல்லுவார்கள், அவர்கள் செத்ததுக்கு நாலு விதமாய் பேசுவார்கள், எல்லா மரணங்களும் நாங்கள் நினைப்பது மாதிரி அல்ல, வேதத்திலே பல மரணங்கள் இருக்கிறது, ஒருத்தன் ஆண்டவரோடு போனா, ஒருத்தன் காணாம போனா, ஒருத்தன் ஆண்டவரே அடித்தார், எல்லா மரணங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கடந்த நாட்டில் ஒரு மரண சடங்கை நாம் செய்திருந்தோம் எசன்லே, அதுக்கு பிற்பாடு ஒருவர் வந்து சொன்னார், என்றால் அந்த மரண சடங்கிலே அந்த மனுஷனை குறித்து அநேகர் புகழ்ந்தார்கள், நாங்களும் கூட அவர்கள் நன்கு அறிந்திருந்தோம். ஒருவர் வந்து சொன்னார், இனி நான் இவரை மாதிரி வாழ்ந்து சாக போறேன் சொல்லி. இப்படியாவது ஒருத்தன் மனம் திரும்பட்டுக்கும் பாருங்க. எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா, நீங்க ஒவ்வொருவரும் மறிக்கிற பொழுது உங்கள் சபையில இருந்து ஒருவன் எழும்பி வந்து உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். கண்ட கண்ட மாதிரி ஒருத்தனை சாட்சியே சொல்லாதபடிக்கு ஓடக்கூடாது. ஒருத்தன் வந்து, பாஸ்டர் நான் இந்த மனுஷனுக்கு ஒருத்தர் சாட்சி சொல்ல விரும்புறேன், இந்த மனுஷன் இருந்ததுனால சபைக்கு ஆசீர்வாதம், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் என்று சொல்ற அளவுக்கு வாழுங்கயா, புல்லை போல் புல்லுக்கு ஒப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை வைத்துக் கொண்டு இவ்வளவு திண்டாட்டம். மரணம் எல்லாரையும் சந்திக்கும், உன்னையும் சந்திக்கும், என்னையும் சந்திக்கும். இதுக்கு ஏன் இந்த திண்டாட்டம்? நாளையோ இன்றைக்கோ இன்றிரவோ, இன்னைக்கு நான் மறித்தால் நாளைக்கு ஒருவர் சொல்லுவீர்கள், நேற்று மரணத்தை குறித்து பேசித்தார், இவர் மறித்து விட்டார். இதுதான் ஐயா மனுஷிகம். ஆகையினாலே பேதர் என்ன, எனக்கிட்ட போய் சொன்னா பரவாயில்ல, ஆனா சொன்னது கத்தரிடத்தில் இல்லையா? கத்தரிடத்தில் இல்லையா சொன்னார்? ஏன் இப்படி சொன்னார்? ஏன் இப்படி சொன்னார்? உடனே விழுந்து மறித்தான். அதை தொடர்ந்து வாசிங்க.
அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயி.
மிகுந்த பயம் எங்க? சபையில. சொன்ன பாருங்க, இன்னைக்கு நடந்தா நாம இப்படி இருப்போமா? அடுத்த பவிஷ்யத்தில் நிறைஞ்சி வழியும், அடுத்த ஜப கூட்டத்துக்கு இடமே இல்லாம போகும். கர்த்தர் பேசாமல் இருக்கிறார் என்றபடியினால் நாம் துணிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். தேவன் பேசாமல் இருக்கிறார் என்று சொல்லி நான் நேற்று நாளில் இருந்து யோசித்தேன். ஆண்டவர் அவர் வருவார், இவர் வருவார், அவர் வருவார் என்று சொல்லி நினைத்திருந்து பிரியோசனமே கிடையாது. எவன் வர்றானோ அவனை வச்சு ஜபம் பண்ணு. இன்னைக்கு முடிவுட்டு சொல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கான கிடையாது. அடுத்த கிழமை ஏன் சும்மா நான் பேசுவேன் அவனிடத்துல? அடுத்த முறை வந்துருங்க, ஜெபம் பண்ண வாங்க. ஓ வர்ற கட்டாயம் பாரு. ஆனா உன்ன காட கிடையாது. ஏன் பிற உன்னிட்ட வந்து பேசுவான்? என் பலன் எங்க எடுத்து? நான் உன்னை தேடி இதுக்குள்ள வந்து அந்த மூலைக்கு நின்று பிரதர் அடுத்த முறை பிரேயருக்கு வந்துருங்க. பிரதர் ஏ தேசத்தை குறித்து தாகம் உள்ளவன் வா, ஜெபம் பண்ணுவோம். உன் ஊழியக்காரனை குறித்து கரசனை இருந்தா வா, ஜெபம் பண்ணுவோம். உன் தேசத்தின் ரட்சிப்பை குறித்து கரசனை இருந்தா வா, ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் விட்டா வீட்டுல இரு, நான் வர்றவனை வச்சு ஜெபம் பண்றேன். அவன் செத்து முடிய விட்டுட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றாங்க. அடுத்த ஆள் வந்தா அடுத்த ஆளை குறிச்சு வாசிங்க.
ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு,
3 மணித்தியாலத்துக்கு பிறகு
அவனுடைய மனைவி,
3 மணித்தியாலமாக ஒரு செத்தவருடைய செய்தி, செத்த அதுவும் கணவர் செத்ததுக்கு மனைவியிடத்துல போய் சேரவில்லை, 3 மணித்தியாலமாக போகவில்லை. ஆச்சரியமான ஒரு நியூஸ், 3 மணித்தியாலம் போகவில்லை. அந்த சபைக்குள்ளாக அந்த சபையில இருக்கிறவங்களும் நல்ல ஜனங்க பாருங்க, ஒருத்தரும் சொல்ல இல்ல போய், ஒருத்தனும் போய் சொல்ல இல்ல அந்த மனுஷிக்கு. உன் புருஷன் விழுந்து செத்து போயிட்டாரப்பா, நீ அந்த பக்கம் போயிடாத, போனா உனக்கு தான் அந்த மனுஷன் அந்த பக்கத்தால போய் சேர்ந்துருக்க இல்லையா? நடக்கல, 3 மணித்தாலமா நடக்கல. ஆள் வாரா வாசிங்க தொடர்ந்து.
ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே
நடந்ததை அறியாமல் வாரா.
பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தான் ஆவிட்டீர்கள் எனக்கு சொல்லன்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள்.
பேதுருவும் பேசாம இருந்திருக்கலாம் பாருங்க. இந்த மனுஷன் எங்களை மாதிரி என்று நீங்க நினையாதீங்க. அவங்களை எங்களுக்கு இதுதான் பிரச்சனை பாருங்க. நீங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நாங்களாம் ஒன்னு ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் வந்து கேட்கறது இல்ல, விளங்கிச்சா? அவங்க சொன்னாங்களாமே பிரதர் ரெண்டு இவங்ககிட்ட வந்து கேட்கறது இல்ல. எல்லாம் கத்தர் பார்த்துக் கொள்வார். வருகிற நாள்லயே நமக்குரியது நமக்கு கிடைக்கும், உனக்கு உரியது உனக்கு கிடைக்கும். கத்தரடி நாமத்திலே நீ வாழ்க. பேதுரு என்ன சொல்ல, அவன் சும்மா இருக்கிற விட்டு என்ன தெரியுமா கேட்டீங்க? வா, நீங்க எவ்வளவுத்துக்கு வித்தீங்கன்றத சொல்லு. இவருக்கு தெரியும் இல்லையா? முதல்ல புரிஞ்சதார சொல்லிட்டான் இல்லையா? அனியா சொல்லிட்டான் இல்லையா? பேசாம இருக்க வேண்டியதுதானே. அவன் சொல்லல, சொல்லு, திரும்ப சொல்லு. வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம் பாருங்க. நீ சொல்லு அடுத்தால் ஒரு மனம் இடையில உடைஞ்சிருக்கலாம் இல்லையா? அதனால மனம் திரும்ப இடையில வந்திருக்கலாம் இல்லையா? அதனால வாசிங்க தொடர்ந்து.
எதிர்வு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மனப்பட்டது என்ன?
எதிர்வு அவர்களை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு ஒரு மனம்.
இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வழியே கொண்டு போவார்கள் என்றார்.
பொறுங்க, இதுல ஒரு காரியத்தை நல்ல விளைய கொள்ளுங்க. மனுஷன் ஜாக இல்ல, மனுஷி அனனியா சப்பிரால் என்ன ஜாக இல்ல. ஆனா பேதர் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த கால்கள் வருகிறது, உன்னையும் கொண்டு போவாங்க, உன்னையும் என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க என்று சொன்ன உடனே அவவும் விழுந்து செத்தார். இது பழைய ஏற்பாட்டில் நடந்ததா புதிய ஏற்பாட்டில் நடந்ததா? எந்த ஏற்பாட்டில் நடந்தது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா சொல்லுங்க? கர்த்தருடைய ஆவியானவர் பழைய ஏற்பாடா புதிய? இன்றைக்கு பழைய ஏற்பாட்டையே கனவு கண்டு, பழைய ஏற்பாட்டில்தான் ஆண்டவர் அடித்தார், பழைய ஏற்பாட்டில்தான் ஆண்டவர் செய்தார் என்று இருக்கிற உனக்கு நான் சொல்லட்டுக்கும், இது சுத்த கிருபையின் காலத்திலே நடந்தது. கர்த்தருடைய ஆவியானவரை தூக்கப்படுத்தாதீங்க. நல்லா தான் இருந்தாரு போயிட்டாரு, நல்லா தான் வந்தா இப்படி நடந்துட்டது. நல்லாய் நடப்பதற்கு முன்பதாக என்ன நடந்தது? நல்லாய் வருவதற்கு முன்பதாக நீ என்ன செய்தாய்? நல்லாய் இருந்ததற்கு முன்பதாக நீ யாரோடு ஏதோடு எண்ணத்தை பேசி கர்த்தரை துக்கப்படுத்தினாய்? அதன் அடிப்படையிலே 1000 காரியம் நடக்கிறது ஐயா, உனக்கு அது தெரியாது, அவ்வளவுதான். அதனாலேதான் நான், எனக்கு நல்லாய் தெரியும், ஆண்டவரை ஒவ்வொரு வருஷமும் மேல மேல அறிய வேண்டும், அதான் வளர்ச்சி. விளங்குறதா?
இந்த வருஷம் இந்த மாதிரி அடுத்த வருஷம் இல்லைன்னு சொல்லி சொன்னா வளர்ச்சி இல்லையா, வளர முடியாது. அலலோயா நம்முடைய அதான் போதகர் அடிக்கடி சொல்ற, நம்முடைய வெளிச்சத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும். வசன வெளிச்சம் எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் நடக்க முடியும். அங்கால பாத்தீங்கன்னா இல்ல இருட்டா தான் தெரியும். இருட்டுல வைத்து கற்பனை காணக்கூடாது, இருட்டுல வைத்து தரிசனம் பார்க்க கூடாது. வெளிச்சத்துல பாருங்க, உங்களுடைய வசன அறிவு உங்களுடைய வசன வெளிச்சம் எவ்வளவோ அதை வைத்து பேசுங்க. விளங்குறதா? அதுக்கு அங்காலே பார்க்காதீங்க. அலலோயா லோத்து தூர பார்வை பார்த்து தான் கவுண்டு போயிருந்தார். தூர பார்வை எல்லாம் உனக்கு வேணாம் பாரு, கிட்ட பார்வையே தெரியுது இல்ல, எதுக்கு நமக்கு தூர பார்வை? அதோட நிறுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகையினால ஒரு ஆள் வந்து விழுந்துட்டான், அடுத்த ஆளுக்கு எனக்கு ஆச்சரியம், பேதுரு இப்படிப்பட்ட ஊழியக்காரனா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டா அதை ஏற்றுக்கொள்றேப்பா, 5000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டான் அதை ஏற்றுக்கொள்றேன், ஆனா உன் புருஷனை அடக்கம் பண்ணிட்டு கால்கள் வந்திருக்கிறது, இப்பொழுது உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள். சரியா போச்சு, விழுந்தா அம்மா குஞ்சி போயாச்சு, அவளும் அடக்க மாட்டேன். என்னத்துக்கு இது? ஒரே ஒரு பொய்யுக்கு. புதிய பாட்டுல நடந்தது ஒரே ஒரு பொய்யுக்கு, ஒரே ஒரு பொய்யுக்கு. ஊழியக்காரன் அவ்வளவு தைரியசாலியாய் நின்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொன்னவைகளை திருப்பியே கேட்க முடியாத காலம், விசாரிக்க முடியாத காலம். விசாரித்தால் எங்களை விட வளர்ந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள், எங்களுக்கு புத்தி சொல்ல மாறிவிடுகிறார்கள், எங்களை விட பரிசுத்தமானாக மாறிவிடுகிறார்கள். நீ மாறு, ஆனால் உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, அவ்வளவுதான். நீ மாறு, நீ நல்லாய் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், ஆனால் உனக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு நீ எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சிருக்க வேண்டும். அதை குறித்து நான் பேசுகிறேன். அடுத்த எல்லாரும் வந்த பொழுது அந்த சத்தியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அது எனக்கு கூட ரொம்ப பிடிச்சு கொண்டது. அந்த போதகர் பேசுகிற பொழுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. நாம தான் இன்று வரைக்கும் அடிக்கடி சொல்றோம், ஐயோ 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 வாஷ்ரா அது இதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கோம் இல்லையா. அந்த மனுஷன் பேசினதை பார்த்தா எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது, அது எனக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருக்கு விரோதமாக நாம வசனத்தை கேட்காம நாம ஒன்று செய்யணும்னு சொன்னா பிசாசு கை வச்சுட்டான்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இங்க திட்டம் தெளிவுமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன், தயவு செய்து உங்களை நான் கேட்கிறேன், வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க, வசனத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போங்க. அந்த வசனத்தை வச்சு சும்மா ரோட்ல வச்சு அறியாதீங்க. விளங்குறதா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்குமா? ஏசாயா 63:10 வாசிங்க.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். கலகம் பண்ணி என்ன செய்தாங்க? பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தினார்கள். விசனப்படுத்துறேன்னு சின்ன என்ன தெரியுமா? ஒரு சர் கோபப்பட்டு எல்லா பக்கத்தாலும் கேட்டு அவர் பேசுறதே அவருக்கு என்னன்னு தெரியாமல் ஒரு 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 நிலைமைக்கு மாறி விடுவார்கள். விசனம் அடைவது, வேணாம் போ அந்த மாதிரி, காணும் நிறுத்து என்ன மாதிரி ஒரு ஒரு விசனத்தன்மை. அதை விளக்கப்படுத்த என்னால முடியவில்லை. ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு விசனமாகிவிடும். இந்த ஜனங்கள் என்ன செய்ய ரெண்டுதம் பண்ணினார்கள். கீழ்ப்படியாமல் தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நின்று தேவாவியானவரை துக்கப்படுத்தி ரெண்டுதம் பண்ணினபடினால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி திரும்பிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் கஷ்டமாக இருக்கலாம். நான் இந்த வார்த்தைகளை நம்புகிறேன். இந்த வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் என் வாழ்விலே கிரியை செய்வதற்கு இடம் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக நின்று ரெண்டதம் பண்ணினால் தேவ ஆவியானவர் எனக்கு விரோதமாக மாறுவார் என்பதை நான் நம்புகிறேன். அதனாலே நான் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே சவுல் ராஜாவுடைய வாழ்விலே அவருடைய ராஜாவாக வந்திருந்து யுத்தங்களை செய்து கொண்டு வந்த பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், ஏன் நீ ரெண்டதம் பண்ணுகிறாய்? அவன் பேசினா சும்மா, அவன் வந்து பேசினா, இங்க பாரு ஆண்டவருக்கு ஆடு மாடை கொண்டு வந்திருக்கேன், பலிகிறதுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நான் ஒன்று எனக்கு கொன்ற இல்லைன்னு சொல்றேன். சாமுவேல் கேட்கிறா, நீ ஏன் ரெண்டதம் பண்ணுகிறாய்? நீ அதை நியாயப்படுத்துகிறாய், நீ அதை நியாயப்படுத்த, நான் சொல்றேன் கர்த்தருடைய நாமத்தில் வந்து சொல்றேன், இப்படி செய்தது புள்ளி என்று சொல்லி நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னா அதை மீறி கர்த்தர் சொன்னது புள்ளி என்ற மாதிரி நின்று அதுக்கு மேலாக ரெண்டதம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா என்று சாமுவேல் சொல்றா. நீ ரெண்டதம் பண்ணாத, யாரு? ராஜாவை பார்த்து. நீ யாராயிருந்தாலும் பரவாயில்லையப்பா, தேவாவிக்கு விரோதமாயும் தேவ வசனத்துக்கு விரோதமாயும் ரெண்டதம் பண்ணாத, ரெண்டதம் பண்ணாத. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அவர்களோ கலகம் பண்ணி,
அவர்களோ கலகம் பண்ணி
அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்,
அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்,
அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்.
அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறினாராம். ஏ ரெண்டதம் பண்ணினார்கள்.
அவரை விசலப்படுத்தினார்கள், தேவாவியானவரை விசலப்படுத்தினார்கள். எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எத்தனை தடவை ஆசீர்வதித்தாலும், எத்தனை தடவை அவர்களை திருப்பி திருப்பி தூக்கிவிட்டாலும், எத்தனை தடவை அவர்களை பரிசுத்தப்படுத்தினாலும், ரெண்டதும் பண்ணுதல் அவருக்கு விரோதமாய் எழும்புதல். ஐயா உன்னை நான் கேட்கிறேன், தேவன் எத்தனை தடவை உன்னையும் என்னையும் தூக்கி விட்டார் தெரியுமா? உனக்கு நீ ஏதோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறியே. தேவன் உன்னையும் என்னையும் எத்தனை தடவை விளவள தூக்கினார் தெரியுமா? எத்தனை தடவை? 365 நாள்ல நீ 365 நாளும் பரிசுத்தமாயா இருந்தாய்? உன்னையும் என்னையும் தேவன் எத்தனை தடவை தூக்கிவிட்டார்? அவருக்கு விரோதமாய் எழும்பி நின்று ரெண்டதம் பண்ணி எழும்பி எதிர்த்து நிக்கிறதுல தேவாவியானவர் எழுந்து நிக்கிறார். என்னன்னா, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவாரா? ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வருகிறதை கண்டு சத்துருக்கு விரோதமாக நமக்கு முன்பாக நிக்கிறாரா? இங்கே என்ன சொல்லுகிறது? நாம ரெண்டதம் பண்றதுனால அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிறாரா? இதை நம்ப மாட்டார்களே யாரும். சத்துருக்கு விரோதமாக தேவன் கிரியை செய்யறாருன்னா எல்லாரும் அல்லையா? ஆனா அதே ஆவியானவர் நீ செய்கிற காரியத்துக்கு திரும்புவார் என்பதை மறக்காதேப்பா. இந்த பாருங்க, திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு செய்தியை நாம கடிந்து கொள்ள தக்கதாக நாம் பிரசங்கிக்க வரவில்லை. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல இருந்து நாம் கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டும். இதுல இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுல இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம கொடுக்க வேண்டும். அதற்குரிய விதத்திலே நாம நம்மளை வளைந்து கொடுக்க வேண்டும். இதுதான் பிரசங்கமே ஒழிய, ஒரு நாள் ஒரு இரவு முழுத்திலும் முழிச்சிருந்து பிரசங்கமே வராமல் காத்திருந்து கண்ணோக நோக இருந்து விடிய காலமே எழுந்திருந்து பாட்டு ஆண்டவரே எந்த செய்தியை கொடுக்க காத்திருக்கிறதுக்கு நீங்க என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் பிரசங்கம் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா? உங்களுக்கு ஒரு செய்தி 50 இருந்தாலும் எந்த செய்தி கொடுக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று இருக்கிறது, அதை கொண்டு வருவது என்பது லேசான காரியம் கிடையாது. ஆனால் பிரசங்கம் பண்ணிவிட்டால் வார்த்தைகளை புறக்கணிப்பது, வார்த்தைகளை குறித்து பேசுவது, ஊழியர்களை குறித்து பேசுவது, பிரசன்னத்தை குறித்து பேசுவது, நீங்கெல்லாம் எவ்வளவுக்கு தைரியம் கொண்டீர்கள்? என்ன தைரியம் கொண்டீர்கள்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வளர்ந்த காலங்களில் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. தேவனுக்கு அடுத்ததாக ஊழியக்காரன் தான், அவனுக்கு அடுத்ததாகத்தான் அடுத்தது. ஊழியக்காரன் போடு என்று சொன்னா நாம போட்டுட்டு வருவோம். அதான் எங்களுடைய வாழ்வு, அதான் நம்முடைய ஊழியத்தின் ஓட்டமாக இருந்தது. உங்களிடத்தில் காண்பது எல்லாம் எனக்கு புதிதாக இருக்கிறது. ஊழியக்காரன் சொல்லுகிறது, எதுனாலும் அதை செய்துவிட்டு வருவோம். இரவு முழுத்தலும் காவல் நின்றுனா இரவு முழுத்தலும் காவல் நின்றுதான் ஆகும். கர்த்தருக்கு பயப்படுவதை விட ஊழியர்களுக்கு நாம் பயந்த நாட்கள் மேலான நாட்களாக இருக்கிறது. இன்றைக்கு ஊழியர்களோடு தைரியமாய் பேசுகிறோம், தூக்கி எறிந்து பேசுகிறோம், அசந்து பேசுகிறோம், அசதித்தனமா பேசுகிறோம். ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரியன்னு சொல்லி கூப்பிட்டால் ஊழியக்காரன் ஊழியக்காரியை போல நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு ஊழியக்காரி ஒரு ஊழியக்காரனை ஒரு போதகர் கூப்பிட்டு கதைத்தால் அந்த இடத்திலே அதற்குரிய விதத்தில் நடந்து கொள்ளுங்கள், அதற்குரிய விதத்தில் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி
அவரே அவர்களுக்கு விரோதமாய் என்ன செய்தார்? யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்றேன், பல தடவைகள் தேவாவியானவரின் உள்ளத்திலே ஏவி தேவாவியானவர்களோடு பேசியும் நான் கீழ்ப்படியாத நேரங்கள் இருக்கிறது, கீழ்ப்படியாத நேரங்கள் இருக்கிறது. வசனங்கள் வருகிற பொழுது கேளாதவனை போல இருந்தேன். கர்த்தர் நான் கேட்கிற பொழுது அவரும் கேளாதவர் போல இருக்கிற நாட்கள் எனக்கு வராதிருப்பதாக. நான் கூப்பிடுகிற பொழுது தேவனனுக்கு உடனடியாய் பதில் தர வேண்டும், உடனடியாய் இடத்தில் ஓடி வர வேண்டும். அவர் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் தட்டிலே வைத்து வீட்டு கொண்டு போகிற ஒரு மனம் எனக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.